நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும், தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும், சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும், சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும், பதினெண் சித்தர்மர்களுடைய ஆசியுடனும், பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையின் திருமூலா அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல், சொல்லமட்டு குடியல் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், திருப்பரங்குன்றமதில் மத்தியமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், செய்தி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங் குதம்ப, போயூர் கோராக்கர் மயூரங் குதம்பை, திருவருணையூர் இடைக்காடல் சமாதியில் சேர்ந்த நிறமை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நிறமை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சர்வசமாதி அடைந்த நேரம் ஓம் கிரியா பபாஜி நமோம். ஓம் சிவாய. இன்று எங்களுக்கு புதன்கிழமை சத்சங்கம், உலகளாவிய மற்றைய சங்கங்களுக்கு வியாழக்கிழமை அதிகாலை பிரம்மமூர்த்த சத்சங்கமாக அமையும் வழமை போல இன்றைய சத்சங்கத்தில் பாபாஜியின் தெய்வீக குரல் புத்தகத்திலிருந்து ஒரு சில பக்கங்களை நான் எடுத்து படிக்கின்றேன். நீங்கள் அதை தியான முத்திரை போட்டு கண்களை மூடிக்கொண்டு தியானத்திலிருந்து உள்வாங்குங்கள். பல அளப்பரிய கருத்துக்கள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கும் சாதனைக்கும் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 228, 229, 230, 231. பதவியும் பணமும் மனைவியும் கிடைத்ததும் மனிதன் கடவுளை மறந்து விடுகின்றான். அவன் மனம் பொருளுலகை நோக்கி திரும்புகின்றது. உணவு உடல் ஆகியவற்றை பற்றியே எப்போதும் நினைக்கின்றான். பொருள்வாதமும் நம்பிக்கையின்மையும் பெருகிவிட்டன. சிறு விஷயங்களில் ஆத்திரப்பட்டு சண்டையிடுகின்றான். உலகமே பொருள்வாதத்தின் பிடியில் இருக்கின்றது. இது அறிவியல் காலம். அணுசக்தி எங்கும் பயத்தை உண்டு பண்ணுகின்றது. உலகத்தின் பல பகுதிகள் அழிக்கப்பட்டு விட்டன. ஆயிரக்கணக்கானோர் வீடிழந்து தவிக்கின்றார்கள். பலர் உணவின்றி தவிக்கின்றார்கள். இயேசு பெருமானின் உபதேசங்களை கிறிஸ்தவர்கள் மறந்துவிட்டனர். தவறான கல்வியால் மாணவர்கள் சமய நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். சாத்திரங்களில் நம்பிக்கை போய்விட்டது. கடவுள் வழிபாடு என்பதற்கு அகராதியில் இடமே இல்லை. சாப்பிடுதல், குடித்தல், மகிழ்ச்சியாக இருத்தல் என்பதே அவர்கள் கொள்கை. அவர்கள் தத்துவம் உடம்பை பற்றியது. அவர்கள் விரோசனை பின்பற்றுகின்றார்கள். எனவே பாபாஜி ஜோகதாச சங்கத்தை ஏற்படுத்தினார். அதை மேலும் சக்தி மிக்கதாக விளக்கின்றார். ஏனெனில் அவரை பின்பற்றுபவர்கள் மண்ணில் விண்ணை கொண்டு வருவார்கள் என அவர் நம்புகின்றார். யோகதா சத்சங்கத்தின் சாதனை எல்லா யோகங்கள் எல்லா சமயங்கள் சாரத்தையும் உள்ளடக்கியது. அது உண்டாக்கும் தெய்வீக சூழல் இந்தியாவிற்கு, ஏன் உலகிற்கே ஆன்மீக ஆசீர்வாதமாக அமைகின்றது. உலக சமயம் மற்றும் பாபாஜியின் உபதேசங்களின் சாரமே யோகதா சத்சங்கம். எல்லா காலத்திற்கும் தெய்வீகம் பொருந்திய பாபாஜியின் திருவடிக்கு வணக்கம். பாபாஜியின் கிரியா யோகா கோட்பாடுகள் உலக பொதுமை கொண்டவை. அறிவோடும் அறிவியலோடும் முரண்படாதவை. கஷ்டங்களிலிருந்து மனிதனுக்கு விடுதலை தந்து அவனுக்கு தெய்வீக ஆனந்தத்தை அருள்வதே கிரியா யோகத்தின் நோக்கம். அதன் கோட்பாடுகள் எல்லோருக்கும் பொருந்தும், எல்லா சமயத்தவருக்கும் பொருந்தும். இதில் சேர்ந்த பலர் பயன் பெற்றிருக்கின்றார்கள். உலகின் பல பகுதிகளில் உள்ளவரை இந்த இயக்கம் தொட்டிருக்கின்றது. இந்து சமயத்தின் மறுமலர்ச்சிக்கு இது மிகவும் உதவியிருக்கின்றது. கல்லூரி மாணவர்களிடையே இப்போது பெரிய ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கின்றது. அவர்கள் சாஸ்திரங்களை படிக்கின்றார்கள். யோகா பயிற்சியும் ஆன்மீக நாட்குறிப்பும் பயன்படுத்தப்படுகின்றன. அன்றாட ஆன்மீகத்தால் பெருத்த பயன் பெற்றிருக்கின்றார்கள். பண்பட்ட மக்களும் ஆன்மீக பயிற்சி செய்கின்றார்கள். சைதன்ய மகா பிரபு சங்கீர்த்தன இயக்கத்திற்கு தனி ஆற்றலை கொடுத்தார். வங்காளம் முழுவதும் சங்கீர்த்தனம், பக்தி ஆகியவற்றை அவர் பரப்பினார். ஆனால் படிப்படியாக அவர் இயக்கம் ஆற்றல் இழந்தது. யோகதா சத்சங்கம் கிரியா யோகத்தின் மூலம் எழுகின்றது. பாபாஜிக்கு நன்றி. உள்ளிருந்து அவரை வாழ்த்துவோம். விடியற்காலை 4 மணியிலிருந்து 6 மணி வரை உடல், மனம், உயிர் ஆகியவை அமைதி பெறும். விடியல், மாலை ஆகிய பொழுதுகளும் அமைதி தரும் காலங்கள். இயற்கையே மகிழ்ச்சியில் இருக்கும் பொழுதுகள் இவை. இயற்கையை இந்த நேரங்களில் ஞானியைப் போல் தியானத்தில் இருக்கும் விடியல் பொழுது ஞானியின் இதயத்தை கொண்டிருக்கின்றது. இது அற்புதமான பொழுது. மாலை காலம் இதயத்திற்கு தனிமையில் விளையும் அமைதியை தருகின்றது. உழைத்து களைத்த சமுதாயம் சிறிது நேரம் இங்கு ஓய்வு பெறுகின்றது. அமைதியாக நாம் நமக்குள் மூழ்கும் காலம் விடியலும் மாலையும். இந்த நேரங்களில் தனிமை சித்திக்கும். காற்றும் அசையாது. உள்நோக்கி செல்ல நமக்கு துணை புரிகின்றது. மரங்களும் அசையாது, பிரார்த்தனையில் மூழ்கின்றன. பறவைகளும் மிருகங்களும் இதயத்தை திறந்து உலக ஒருமையை காட்டுகின்றன. மிருகங்கள் வானத்தில் மௌனமாக நகர்கின்றன. அவர்களின் மலர்களின் இனிய நறுமணம் எங்கும் பரவுகின்றது. ஆறுகள் கம்பீர அமைதியில் ஓடுகின்றன. மலைகளும் காடுகளும் ஆனந்தத்தின் பிடியில் அமைகின்றன. இப்படி எல்லாமே இந்த மௌன நேரத்திற்கு ஒளி சேர்ப்பன. இயற்கை உண்மை ஆனந்தத்தில் புன்னகைக்கின்றது. இந்த தருணங்களில் பேச்சு எண்ணங்களில் கலக்க எண்ணங்கள் மனத்தில் ஐக்கியமாகின்றன. எண்ணங்கள் அமைதியாகி மனிதனை தொந்தரவு செய்வதில்லை. இயற்கையின் இந்த மௌன பொழுதுகளை தினம் மனிதன் பயன்படுத்த வேண்டும். தியானத்தில் மூழ்க வேண்டும். விருத்தி இல்லாத ஏகாரத்தை பெற வேண்டும். ஒவ்வொருவரிடமும் எல்லையற்ற சக்தி மறைந்து கிடக்கின்றது. அறியாமை அதை மூடி நிற்கின்றது. தியானம் நிகழ அச்சக்தியை தூண்ட வேண்டும். ஆன்மாவை நோக்கிய தடைப்படாத எண்ணத்தின் ஓட்டமே தியானம். இந்த சக்தியை தூண்டிவிட்டால் மனத்தை ஆத்மாவில் நிலைத்திருக்கச் செய்யலாம். இறுதியில் அது ஆன்ம உண்மையை அடைந்துவிட்டால் சிதானந்தத்தில் அது கரைந்து போகும். இதுவே சமாதி உணர்வு. மனதை உள்நோக்கி இழுக்கும் போது இது நிகழ்கின்றது. இவ்வாறு மாலையும் காலையும் தியானத்திற்கு ஏற்ற நேரமாக அமைகின்றன. இந்த நேரங்களில் இயல்பாகவே நாம் உள்நோக்கி செல்ல விரும்புகின்றோம். உலக கவலை இந்த நேரங்களில் மறந்து போகின்றது. துயரம் இல்லாத போது அமைதி ஏற்படுகின்றது. துன்பம் மனிதனை தூக்கத்திலிருந்து எழுப்புகின்றது. உலகத்தின் வறுமையை உணர்ந்த பின் உள்நோக்கி செல்லத் தொடங்குகின்றோம். வெளியில் ஆனந்தத்தை தேடுவது உச்சக்கட்டத்தை அடைகின்றது. ஆனால் தேடலில் அறியாமையே மிஞ்சுகின்றது. வழித்தேடல் முடிந்ததும் உள்நோக்கிய பயிற்சி தொடங்குகின்றது. வெளியுலக நம்பிக்கைகள் வெறும் நிழல்களே என உணர்ந்த பின் அவற்றை தாண்டுகின்றோம். வெளியுலகப் பொருட்கள் ஏதும் உண்மையான ஆனந்தத்தை தரவில்லை என உணர்கின்றோம். காய்ந்து போன ஆரஞ்சு பழத்தை பிழிந்து சாரின்றி தோற்று போகின்றோம். உலக மனச்சாதனைகளால் நாம் ஒருபோதும் திருப்தி அடையப் போவதில்லை. ஆத்மாவை அடைவதே உண்மையான முன்னேற்றம். இதுவரை இயல்பான ஆனந்தம் கிட்டுவதில்லை. வெளி முன்னேற்றமும் நிறைவழிப்பதில்லை. இயல்பான ஆனந்தம் என்பது எல்லையற்றது, இரண்டற்றது. உள்நோக்கிய பயணம் மட்டுமே இயல்பான ஆனந்தத்தை கொண்டு சேர்க்கும். உள்நோக்கி செல்லும் போது எல்லாவற்றுக்கும் அடிப்படையான ஆற்றலை தேடிச் செல்கின்றோம். அப்போது எங்கும் நம்மையே காண்போம். உண்மையாம் இவ்வாற்றல் அடையப்பட்டதும் வெளியுலகம் வெறும் நிழலாகத் தோன்றும். அகந்தையை அழிந்து பிரபஞ்ச உணர்வு மட்டுமே ஒளிரும். எனவே உள்நோக்கிய பயணம் ஆத்மாவின் அழகை வெளிப்படுத்தும். உள்நோக்கி ஆழ்ந்து செல்வது என்பது மனித நிலையை தாண்டி தெய்வீய நிலையை அடைவது, தெய்வீகத்தோடு ஐக்கியமாகி உறுதிப்பட நிற்பது, நமக்குள்ளே சொர்க்கத்தை காண்பதே நோக்கம். மாலையும் காலையும் உள்நோக்கி தியானித்து சச்சிதானந்த பொருளோடு நாம் ஒன்றாகி நிற்க உபதேசிக்கின்றார் சுவாமி ராஜேஸ்வரானந்தர். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமோ. இன்று 3.5 பக்கங்கள் மாத்திரமே என்னால் படிக்கப்பட்டது. அதற்குரிய காரணமும் உண்டு. ஆனால் மிகவும் அருமையான விடயங்கள். எவ்வாறு நாங்கள் தியானத்தை கடைபிடிக்கலாம், அந்த தியானத்திற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை உள்நோக்கி செல்ல வேண்டும், இயற்கையும் உடலும் அதை பற்றி மிகவும் அருமையாக பாபாஜி கொடுக்கின்றார். இயற்கைகள் காலையும் மாலையும் சூரிய உதயத்தின் முன்னும் சூரிய அஸ்தமனத்தின் போதும் எவ்வாறு இயற்கை நிகழ்வுகள் நடைபெறுகின்றன, அந்த நேரம் அமைதியை தரக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் தியானம் செய்ய வேண்டும். ஆகவே அவர் பல விதமான விடயங்களை இந்த 3.5 பக்கங்களில் கொடுத்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் அதை மீட்டல் செய்வோம். சிறிது நேரத்தில் இந்த சத்சங்கத்தை அரை பகுதியில் முடித்ததற்குரிய காரணம், அதை இதைத் தொடர்ந்து நாளை எங்களுக்கு சக்தி பூஜா தொடங்கப் போகின்றது. அதை பற்றிய சிறிய விடயங்களை சாதகர்களுக்காக பார்ப்போம். இந்த சக்தி பூஜா என்பது கிரியா யோகத்திலும் சரி, சைவ சித்தாந்தத்திலும் சரி, ஒரு மேன்மையான ஒரு வழிபாடு. அதற்குரிய காரணம் என்ன? சக்தி தான் இந்த உலகத்தை இயக்குகின்றாள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆகவேதான் சிவசக்தி கூட்டாக இந்த இயக்கம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த முக்கியமான 9 இரவுகள் சக்திக்காக ஒதுக்கப்பட்டும், அதை நவராத்திரி என்று சொல்கின்றோம். சிவனுக்காக ஒரே ஒரு இரவு சிவராத்திரி என்ற நிகழ்வும் ஆன்மீகத்தில், வேதாந்தத்தில், சித்தாந்தத்தில் உண்டு. ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பொருள் உண்டு. அதை நாங்கள் இன்று நவராத்திரி விழாவை பற்றி, நாளை தொடங்கப் போகின்றது எங்களுடைய நாட்டில், இந்தியா நாட்டில் இப்போது தொடங்கிவிட்டது காலை அதிகாலை நேரம். ஆகவே இதற்குரிய பயிற்சி முறைகளை யோகி ராமையா அவர்கள் எப்படி வகுத்தாரோ அந்த வகுத்ததை உங்களுக்கு ஒளிநாடா மூலமும் பயிற்சி செய்யும் முறைகளை அச்சடித்து உங்கள் எல்லோருக்கும் உலகளாவிய முறையில் சங்கங்களுக்கு அனுப்பிவிட்டேன். 4 மணி நேரத்துக்கு முதல் உங்களுடைய விடிய பிரம்ம முகூர்த்தத்துக்கு முதலே அது உங்களுடைய போனில் உண்டு. ஆகவே அதுதான் யோகியாரால் கிரியா சாதகர்களுக்கு தரப்பட்ட பயிற்சி முறை. அதன் வழி நின்று இந்த 9 நாட்களும் அதை செய்யுங்கள், சங்கங்களிலும் செய்யுங்கள், தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பயிற்சியிலும் அதை மேற்கொள்ளுங்கள். அதில் மிகவும் அற்புதமான விடயங்கள் உண்டு. இப்போது ஏன் இந்த சக்தி வழிபாடு தேவை என்று சில நோக்குகளை இங்கு பார்ப்போம். முதலாவதாக, வேதாந்த முறைப்படி இந்த 9 நாள் இரவு, 10வது நாள் மானம் பூ என்று சொல்வார்கள், அல்லது விஜயதசமி என்று சொல்வார்கள், அது ஒரு அரக்கனை அழிப்பதற்காக சக்தி தன்னுடைய நிலையை அந்த நிலைக்கு கொண்டு வருகின்றாள். தேவர்களை காப்பாற்றுவதற்காக, நல்ல விடயங்களை செய்வதற்காக என்பது அந்த வரலாறு. அங்கு நான் செல்லவில்லை, அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். 10வது நாள் அந்த அரக்கன் கொல்லப்படுகின்றாள் சத்தியால். ஆனால் நாங்கள் எங்களுக்கு என்ன தேவை கிரியா சாதகர்களுக்கு என்று பார்த்தால், இதை ஆரம்ப நிலையில் நாங்கள் சிறுவர்களாக குழந்தைகளாக வளரும் போது எங்களுடைய தாய் தந்தையர் இது உனக்கு வீரமா, செல்வமா, கல்வியா, இந்த மூன்றையும் தரக்கூடிய இந்த 9 இரவுகள், மூன்று மூன்று இரவுகளாக இதை அனுஷ்டிக்க வேண்டும். அந்தந்த நாட்களில் கொலு வைப்பார்கள். இதை சிறந்த முறையில், வேதாந்த முறைப்படி இதை சிறப்பாக கொண்டாடுவார்கள். வீரத்தை நாடி முதல் 3 நாட்களும், செல்வத்தை நாடி அடுத்த 3 இரவுகளும், கல்வியை நாடி இறுதி 3 இரவுகளும் கொண்டாடப்படும். இறுதி மானம்பூ தினத்தில் எல்லோரும் அதை ஒளி ஏற்றி அசுரனை அழித்த சின்னமாக ஒளி காட்டப்படுகின்றது. இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு வருகின்றார்கள். ஆகவே இது வேதாந்த கருத்து, மிகவும் உண்மையான கருத்து. அதைத்தான் கூடுதலாக எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கின்றோம். இனி சித்தாந்தத்துக்குள்ளும் கிரியா யோகத்துக்குள்ளும் வருவோம். பராசக்தி பரமசிவனுடன் சொரூப நிலையில் இருக்கின்றாள். இருவரும் சேர்ந்த நிலை. அங்கு ஒரு விதமான அசைவும் இல்லை. அங்கிருந்து இந்த உலகத்தில் இருக்கும் ஆன்மாக்களை தங்களைப் போல் சச்சிதானந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற நிலையை, கோட்பாட்டை இறைவன் எடுத்து தன்னுடைய இயக்கத்திற்கு சக்தியை கொண்டு வந்து அந்த இயக்கத்தை ஆற்றுவதற்காக இருவரும் சொரூப நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு வருகின்றார்கள் என்று சைவ சித்தாந்தத்தில் படித்திருக்கின்றோம். அங்கு வந்த பின்தான் அந்த இயக்கம் தொடங்குகின்றது. இதை 3 நிலைகளில் நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் படிக்கின்றோம். அருவத்திலிருந்து, அரு உருவத்திற்கு இறைவன் வந்து அதிலிருந்து கீழே உருவத்திற்கு வருகின்றான். அதுதான் தடத்த நிலை. ஆகவே அந்த அருவுருவ வழிபாடு தான் லிங்க வழிபாடு. அதன் பின் தான் உருவ வழிபாடு. இந்த உருவ வழிபாட்டுக்கு வந்த பின் தான் இந்த படைப்புகள் எல்லாம், 36 தத்துவங்களும் கீழ், 36 தத்துவங்களை அவன் உருவாக்கி அதில் தான் சிவ தத்துவத்திலிருந்து இயங்கிக் கொண்டு சக்தியுடன் மற்றவை வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவத்தை அவன் படைக்கின்றான் என்று பார்த்தோம். அங்கு இன்றைக்கு தேவையான நவராத்திரியை மாத்திரம் விளக்கமாக பார்ப்போம். ஆகவே அவன் கீழ் வந்தவுடன் தான் இந்த ஆன்ம தத்துவத்தில் தேவையான 24 தத்துவங்களை படைக்க வேண்டும். அதற்கு அவனுக்கு உதவியாக எல்லோரையும் நியமிக்கின்றான் அதை இயக்குவதற்காக. அதில் முதலாவதாக படைத்தல் தொழிலை பிரம்மாவுக்கும், பிரம்மாவை நிர்வகிக்கச் சொல்கின்றான். அவருடைய பூவனம், அவருடைய இயக்கம் எல்லாம் ஆன்ம தத்துவத்தில் தான் உண்டு என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அவர் படைத்ததை காப்பதற்கு விஷ்ணுவை நியமிக்கின்றான். இதெல்லாம் பதவி காலங்கள் என்று பேராசிரியர் சொல்லுவார். அந்த விஷ்ணு காத்தல் தொழிலை புரிகின்றான். அதற்கு பின் இறைவன் தன்னை உருத்திரன் என்ற நிலையில் நிலைப்படுத்துகின்றான் ஒடுக்குதலுக்கு. இவ்வளவும் தடத்த நிலையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு மேலாக சிவசக்தி சேர்ந்து மறைத்தல், அருளல் தொழிலை செய்வதற்கு தங்களை வைத்திருக்கின்றார்கள் தடத்த நிலையில். ஆகவே இங்கு நாங்கள் என்னத்தை அறிகின்றோம்? இந்த முத்தொழில்கள் என்று சொல்லப்படும் படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் அல்லது அழித்தல் என்று சொல்லுவோம். இந்த 3 நிலைகளையும் செய்வதற்கு 3 சக்திகள் தேவை. அந்த சக்திகள் தான் படைத்தலுக்கு சரஸ், சாரி, படைத்தலுக்கு துர்காவும், படைத்தல் தொழிலுக்கு பிரம்மாவாக இருப்பவருக்கு சக்தியாக சரஸ்வதியும், காத்தல் தொழில் விஷ்ணுவாக இருக்கும் சக்தியாக லக்ஷ்மிக்கு, விஷ்ணுவுக்கு லக்ஷ்மியை சக்தியாகவும், ஒடுக்குதல் தொழிலை செய்யும் உருத்திரனுக்கு துர்காவையும் இறைவன் இயக்குகின்றார் சக்தி நிலையில். ஆகவே இந்த 3 சக்திகளையும் நாங்கள் நினைப்பதும் வழிபடுவதும் தான் இந்த நவராத்திரி. ஆகவே முதல் 3 நாட்களும் துர்காவுக்குரியது. அந்த நாட்களில் அது வீரத்திற்கென்று முதலே பேசியிருக்கின்றோம். அதுதான் உலகியல் வழிபாடு. அடுத்தது சரஸ் லக்ஷ்மிக்குரியது, அது செல்வத்திற்கு. சரஸ்வதிக்குரியது, அது கல்விக்கென்று சொல்லுகின்றோம், அதற்காகத்தான் வழிபடுகின்றோம். ஆனால் அவர் பிரம்மனின் சக்தி, படைத்தல் தொழில் செய்பவர். ஆகவே இந்த இயக்கத்தில் இந்த மூன்று சக்திகளும் இல்லாது எங்களுடைய தத்துவங்கள் இயங்காது. ஆகவே இந்த மூன்று சக்திகளையும் நாங்கள் நினைவு கூறுவதுதான் இந்த நவராத்திரி. இந்த நவராத்திரியில் நாங்கள் உருவ வழிபாட்டில் இந்த மூன்று சக்திகளையும் பார்க்கின்றோம். இந்த உருவ வழிபாட்டை பார்க்கும் பட்சத்தில் நாங்கள் இயற்கையில் பார்க்கும் போது இந்த மூன்று சக்திகளும் மூன்று மகா நதிகளாக இந்தியாவில் ஓடுகின்றது. துர்கா ஆக கங்கை நதியும், லக்ஷ்மியாக ஜமுனா நதியும், சரஸ்வதியாக சரஸ்வதி நதியும் ஓடுகின்றன. இந்த மூன்று நதிகளும் இயற்கையில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. உருவத்தில் நாங்கள் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி என்று வழிபடுகின்றோம். இயற்கையில் அப்படி அமைந்திருக்கின்றது. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியக்கூடிய தூளமான விடயங்கள். சூட்சுமம் என்ன? கிரியா யோகத்தில் பாபாஜி சொல்லி தந்திருக்கின்றார். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் குண்டலினி பிராணாயாமத்தில் சொல்லப்பட்ட விடயம் கிரியா யோகத்தில் வெளிப்படையாக பாபாஜி கொடுத்திருக்கின்றார். சூட்சுமத்திலும் இந்த மூன்று சக்திகளும் உண்டு. அவைதான் இடது சுவாசம், வலது சுவாசம், நடு சுவாசம். ஆகவே கிரியா சாதகர்களாகிய நாங்கள் இந்த சக்தி வழிபாட்டை கூடுதலாக சூட்சும வழிபாடாக செய்வது சிறந்தது. ஏனென்றால் அந்த மூன்று மூச்சுக்காற்றுக்களும் தான் எங்களுடைய குண்டலினி பிராணாயாமத்தின் அடிநாதம். ஆகவே இந்த நவராத்திரி விழா கிரியா சாதகர்களுக்கு குண்டலினி பிராணாயாமத்தில் நாங்கள் இன்னும் சிறப்பாக முன்னேறுவதற்கு இந்த சக்தியை இந்த 9 நாளும் வழிபட வேண்டும் என்பது யோகி ராமையா அவர்களுடைய கருத்து, குருமார்களின் கருத்து, என்னுடையது அல்ல. ஆகவேதான் கிரியா யோகத்தில் ஏன் இந்த சக்தி வழிபாடு சிறந்தது, சூட்சுமத்தில் சிறந்தது? தூல வழிபாடுகளை கடந்துதான் இங்கு வந்தோம். இந்த சூட்சுமத்தில் இதை நாங்கள் ஆற்றுவதற்கு. ஆகவே கிரியா சாதகர்கள் கொடுத்து வைத்தவர்கள். நாங்கள் பிறந்து வளர்ந்து வரும்போது இதை கல்வியா, செல்வமா, வீரமா என்று வழிபடத் தொடங்கி எங்களுடைய படிப்புக்கு, எங்களுடைய உலக பணச்சேர்ப்புக்கு, எங்களுடைய உலகத்தில் நாங்கள் வீரராக திகழ்வதற்கு சக்தியிடம் வேண்டி அதிலிருந்து ஒரு படி முன்னேறி சைவ சித்தாந்த அறிவு கிடைத்தவுடன் இவற்றில் தூலம் என்ன, சூட்சுமம் என்ன, இறைவன் சொரூப நிலை என்ன, தடத்த நிலை என்ன என்பதெல்லாம் நாங்கள் அறிவு ஞானத்தில் பெறுகின்றோம். தடத்த நிலைக்கு வந்தவுடன் தான் இந்த இயக்கங்கள் தொடங்குகின்றது என்பதை அறிந்தோம். உருவ வழிபாட்டில் இந்த மூன்று தொழில்களையும் செய்பவருக்கு சக்தியாக இருப்பவர்கள்தான் இந்த மூன்று சக்தி, ஆதிசக்தி, மகாசக்தி, பராசக்தி என்பதை பார்த்தோம். அதன் வழி அவர்களை உருவ வழிபாட்டில் வழிபட்டோம். அதற்கு மேலும் மேலும் படித்து எங்களுடைய தீட்சை பெற்று எங்களுடைய உள் உடையத்தை நாங்கள் சாதனையை செய்யும் போது இந்த மூன்று மூச்சுக்காற்றுக்களும் தான் எங்களுடைய குண்டலினியை கொண்டே கபாலத்துக்கு மேலாற் கொண்டே சிவசக்தியோடு இணைக்கும் என்ற விடயத்தை அறிந்தோம். அதன் வழி நாங்கள் அந்த மூன்று மூச்சுக்காற்றுக்களையும் வைத்து பிராணாயாம பயிற்சி செய்து மற்றைய 5 உடற்பயிற்சியுடன் அந்த நிலையை அடைய தணிக்கின்றோம். அதற்கு எல்லாம் வல்ல கிரியா பாபாஜி அவர்கள் எங்களுக்கு துணை நிற்கின்றார்கள். ஆகவே கிரியா சாதகர்களாகிய நாங்கள் இந்த நவராத்திரி விழா 9 நாள் விழாவை பல கோணங்களில் அறிவளவிலாவது எடுத்து விட்டோம் என்பது எவ்வளவு வியக்கத்தக்க விடயம். இனி நாங்கள் அதை செயல்படுத்துவதுதான் எங்களுடைய மீதியாக இருக்கும் விடயம். ஆகவேதான் இன்று இந்த நவராத்திரி விழாவை சாதாரண உலகியல் நோக்கிலிருந்து அதற்கு மேலாக உருவ வழிபாட்டிலிருந்து அதற்கு மேலாக இயற்கையில் எப்படி இவை அமைந்திருக்கின்றதென்று அதையும் கண்ணால் பார்க்கக்கூடிய நிலைகளில் என்னென்ன அமைந்திருக்கின்றன என்று மூன்று நதிகளாக பார்த்து அதற்கு மேலாக சூட்சுமமாக பார்க்க வேண்டும் என்பதை இன்று யோகி ராமையா அவர்களுடைய தரவுகளுடன் இன்று அதை பார்க்கின்றோம். இது நாசுக்காக பாபாஜியின் புத்தகத்தில் கூட இரண்டு பக்கங்களில் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அதை நாங்கள் இனித்தான் படிக்கப் போகின்றோம் என்று நினைக்கின்றேன் எங்களுடைய வகுப்பில், புதன்கிழமை வகுப்பில். இருப்பினும் அது அமைந்திருக்கின்றது. ஆகவேதான் இந்த நவராத்திரி விழா எங்களுக்கு என்னத்திற்கு முக்கியம், அதை நாங்கள் எதற்காக நாங்கள் அதை பயன்படுத்த வேண்டும் என்றால் முழுமையாகவே நாங்கள் அதை பயன்படுத்த வேண்டும் என்று இன்று அந்த அறிவுத்திறனை சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடன் நாங்கள் பெறுகின்றோம். இந்த மூன்று நதிகளும் சேர்ந்து திரிவேணி சங்கமத்தில் சங்கமிப்பது போல எங்களுடைய உடலிலும் இந்த மூன்று மூச்சுக்காற்றுக்களும் புருவ மத்தியில் சங்கமிக்கின்றன திரிவேணி சங்கமத்தில் என்பதையும் அறிந்தோம். சைவ சித்தாந்தம் மூலம் இந்த சங்கமத்தில் தான் இறைவன் தன்னுடைய திருநடனத்தை ஒவ்வொருவருக்கும் தனியாக ஆடுகின்றான். ஊன நடனம், ஞான நடனமாக அறிந்தோம். ஆகவே அந்த பரம்பொருளுக்கு நன்றி சொல்வோம். அவனுடன் இருந்து இயக்கும் சக்தியை வழிபடுவோம். இந்த 9 நாட்களிலும் அதற்குரிய முறைகள் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன, யோக முறைகள். அதன் வழி எல்லோரும் நில்லுங்கள். இரவு நேரம் 11:30 to 12:30 வரைக்கும் சக்திக்கு உகந்த நேரமாக யோகி ராமையா அவர்கள் வகுத்திருக்கின்றார்கள். முடிந்தளவு 9 நாளில் 1 நாளாவது அந்த நேரத்தில் விழித்திருந்து அந்த வழிபாட்டை செய்து பாருங்கள். உங்களுடைய ஆன்மீக நிலைகளை நீங்கள் உணரலாம். 9 நாளும் விழித்திருந்து அந்த தியானத்தை அந்த நேரத்தில் செய்வதால் மிகவும் சிறப்பு. முடியாவிட்டாலும் வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் அந்த 9 நாள் சக்தி வழிபாட்டை அந்த நேரத்தில் நவராத்திரியில் செய்வது மிகவும் சிறப்பு என்று என்னுடைய குரு சொல்லியிருக்கின்றார். அதன் வழி நில்லுங்கள், ஆன்மீக அதிர்வை எடுங்கள் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து, கார்த்திகேயன் ஐயா, இறைவன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரியா பாபா. இறைவன் ஐயா இருக்கிறீர்கள் இணைப்பில், உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் வழமை போல பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து கிடைக்கப்படும் மரண்மொழிகளை மீண்டும் சுருக்கமாக பார்ப்போமாகில், மனிதன் கடவுளை பற்றி மறந்து விடுகிறான் பற்றிய கருத்துக்கள் தெளிவாக கூறப்பட்டது. உலகத்தின் பல பகுதிகள் அடிக்கப்பட்டமை, கடவுள் வழிபாடு அகராதியில் இடமே இல்லை என்ற கருத்து. எனவே பாபாஜி யோகதாஸ் சத்சங்கத்தை உருவாக்கியமை எல்லா காலத்திற்கும் பொருந்தியது. கிரியா யோகம் எல்லா சமயத்துக்கும் பொருந்தும். கல்லூரி மாணவர்களும் அதையும் பெரிய ஆன்மீக மாற்றம் ஏற்பட்டமை. யோகதா சத்சங்கம் கிரியா யோகத்தின் மூலம் கிடைகின்றது. அதிகாலையில் பிரம்மமுத்தம் அற்புதமான பொழுது. அற்புதமான பொழுதில் எல்லாமே ஆனந்தத்தில் நடைபெறுகின்றது. மௌன பொழுதில் இருக்கின்ற மௌனமாகவும் அமைகின்றது. தியானத்தை தூண்டும் நேரமாகவும் அமைகின்றது. மாலையும் காலையும் தியானத்துக்குரிய நேரமாக இருக்கின்றது. வெளித்தேடல் முடிந்ததும் உள்தேடல் தொடங்குகின்றது. ஆத்மாவை அடைதலே உண்மையான முன்னேற்றம். உள்நோக்கி செல்வதே உண்மையான ஆனந்தத்தை தரும். உள்நோக்கி செல்வது மனித நிலையை தாண்டி தெய்வீக நிலையை அடைவது. அடுத்து சக்தி பூசை பற்றி சில குறிப்புகள் கூறப்பட்டது. அதையும் மீண்டும் சுருக்கமாக பார்ப்போமானால், சக்தி வழிபாடு மேன்மையானது. சிவசக்தி கூட்டாக நவராத்திரி அமைகின்றது. யோகி ராமையா அவர்களின் வழிகாட்டல் காணொலியை கேட்டு அதனை நாங்கள் அதனுடைய பலனை பெறுவோம். ஒரு அரக்கனை அழைப்பதற்காக என்ற விளக்கம், வீரமா செல்வமா கல்வியை பற்றி, கொடு வைத்தல், பராசக்தி பரமசிவனுடன் சொரூப நிலையில் இருத்தல், இருவரும் சொரூப நிலையிலிருந்து தடுத்த நிலைக்கு வருதல், அருவம் அருவுருவம் உருவ வழிபாடு பற்றி. எனவே மூன்று சக்திகளையும் நினைப்பது வழிபடுவதுதான் சக்தி வழிபாடு. எனவே கிரியாசாதகர்களுக்கு சக்தி வழிபாட்டின் முக்கியத்துவம் சிறப்பும் தெளிவாக விளக்கப்பட்டமை இன்றைய சற்சகத்தின் சிறப்பு அம்சமாக அமைகின்றது. நன்றி. ஓம் கிரியா பவாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
நன்றி ரவினையா. ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ. முடிந்த அளவு உங்களால் அது சுருக்கமாக சொல்லக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் நான் சாதாரண வாசிப்பையும் செய்து இதையும் செய்ததால் மிகவும் கஷ்டமான ஒரு விடயம் இதை அடுத்து கூறுவது. இருப்பினும் நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம் பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ. கத்தியன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபா ஜினமோ.
ஓம் கிரியா பாபா ஜினமோ.
ஓம் சிவாய நமஹ.
ஓம் சிவாய நமஹ.
இந்த சத்சங்கம் வழக்கம் போல் பாபாஜியினுடைய கருணையால் பாபாஜியின் தெய்வீக குரல் இருந்து இன்றைய காலை குருவார பொழுதில் எங்களுக்கு நவராத்திரி இன்றைக்கு இந்தியால ஆரம்ப நாளாகவும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு சொற்களை எல்லாம் பாபாஜியின் தெய்வீக குரல்ல இருந்து நம்ம கேட்க ஒரு வாய்ப்பை பாபாஜி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அத ரொம்ப தெளிவா நீங்க அந்த சத்சங்கத்துல சொன்னீங்க. அதை இன்னும் அத தெளிவுபடுத்தி இறைவன் ஐயாவும் சொன்னாங்க. இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா உள்நோக்கி பார்க்கறது, உள்கடந்து பார்க்கறது என்றத எப்படி நம்ம பார்க்கறது என்றத நல்லா நம்ம அறியணும். அதுக்கு மெயினா வந்து பயிற்சி தான் முக்கியம். நம்மளுடைய பயிற்சியை வந்து செம்மையா செய்யணும். அப்புறம் ஆத்மா விசாரணை பண்ண சொல்றாங்க. இதெல்லாம் சைவ சித்தாந்தத்துல வருது. ஆத்மா விசாரணை பண்ணுங்கன்றாங்க. அதுக்கப்புறம் அதுல வந்து ஒரு தெளிந்த நீரா நீங்க இருக்கணும். பல இடத்துல பல மாதிரி நீர் நிக்குது. அந்தந்த நீர் தன்மைக்கு தகுந்த மாதிரி நிக்குது. ஆனா நீங்க வந்து ஒரு தெளிந்த நீரா நிக்கணும். அப்ப தெளிந்த நீரா நிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஒவ்வொருத்தவங்களும் கிரியாயோக சாதகர்கள் ஒரு வட்டத்தை போட்டுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த புறத்துல நடக்கும். இது வந்து சைவ சித்தாந்தம் தெளிவா சொன்ன ஒரு விஷயம். அந்த உள்நோக்கி பார்க்கக்குள்ள உள்ள இறைவன் வந்து அசையாத நிலையில இருக்கான். நம்ம மனம் புத்தி சித்தெல்லாம் வேலை செய்யக்குள்ள வெளியில வெளியில வரக்குள்ள என்ன ஆகுதுன்னா எல்லா பிரச்சனைகளையும் நம்ம இது சந்திக்கத்தான் வேணும். சந்திக்காம இருக்க முடியாது. நம்ம உலகில் இருக்கக்குள்ள சந்திச்சுதான் ஆகணும். அதை எப்படி நம்ம சந்திக்க போறோம், அதை எப்படி நம்ம சந்திக்கணும், அந்த சந்திப்புல எவ்வளவு வெற்றி தோல்வி நடந்துட்டு இருக்குது, அதுக்குள் அந்த வெற்றி தோல்வியிலே வந்து நம்ம மனம் தளரக்கூடாது. அது வினைக்கு ஈடா நடக்குது. இது எல்லாமே புரிதலுக்கு வரணும். புரிதலுக்கு வராத நீங்க புறத்துல இருந்து செஞ்சாலும் சரி அகத்துல இருந்து செஞ்சாலும் தெளிவு கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அகத்துக்குள்ள நம்ம போக 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 பல விஷயங்கள் நமக்கு புலப்படும். அப்ப சைவ சித்தாந்த பேராசிரியர் அழகா சொல்றார். அப்ப வந்து அகத்துக்குள்ள போக்குள்ள நமக்கு ஒரு தெளிவான ஒரு எண்ணங்கள், தெளிவான செயல்கள் நமக்கு கிடைக்கும். இந்த இயற்கை ஏன் இப்படி இருக்குது, இந்த இயற்கையினுடைய படைப்பு ஏன் இப்படி இருக்குது, என்ன இந்த உயிர் நம்ம மட்டும்தான் தோன்றி மறைகிறோமா, எத்தனையோ கோடி எத்தனையோ கோடி 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 கோடியா மனிதன்ல பார்த்தா ஏதோ சில ஒரு கோடி, மித்த ஜீவராசிகள்ல பார்த்தா எறும்பு பார்த்தீங்கன்னா பல கொட கொல பல 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 கோடி, அதுக்கு ஒரு கால நீதி. ஆடு மாடு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கால நீதி. சிங்கப்புலி பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு காலநீதி, அதுக்குரிய ஒரு வேலைகள் எல்லாம் இதெல்லாம் நீங்க சிந்திச்சு சிந்திச்சு பாத்தீங்கன்னா இந்த படைப்பு வந்து எப்படிலாம் இருக்குன்னு பார்க்கக்குள்ள வெறும் அற்புதமான ஒரு அத மாணிக்க வாசகர் அண்டம் கடந்த அரும்பொருளேன்னு சொல்றாரு. அண்டம் கடந்து ஒரு பொருளா இருந்து நீ நடத்துறியாப்பா, இது என்னப்பா இது, எனக்கு ஒண்ணு விளங்கலையேன்னு அப்படியே கூக்குரல் கொடுக்குற அந்த மாதிரி நம்ம வந்து இந்த பயிற்சிகளை செம்மையா செஞ்சு இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை நம்ம உள்வாங்கி அதுல நம்ம தெளிவா உள்வாங்கி பார்க்கக்குள்ள ரொம்ப நமக்கு வந்து இந்த பயிற்சிக்கும் சைவ சித்தாந்தத்துக்கும் அவ்வளவு தொடர்பு இருக்குது. இந்த பயிற்சிக்கும் சைவ சித்தாந்தத்துக்கும் நம்ம உயிருக்கும் மனசுக்கும் உலகத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கும். அதனாலதான் சைவ சித்தாந்தம் எல்லாத்துக்குமே பொருந்தும், எல்லாத்துக்குமே உங்களுக்கு விடை கொடுக்கும் சொல்லி சைவ சித்தாந்தத்தை வந்து ரொம்ப விரிவுபடுத்தி அவங்க அதை சொல்லியிருக்காங்க. சொன்னது எல்லாமே பொய்ப்பொருள் இல்ல, எல்லாம் மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் எங்கேருந்து வந்ததுன்னா அருளாளர்கள்ட்ட இருந்து வந்த விஷயம், அதனால அது சிறப்பான முறையில நமக்கு கிடைச்சிருக்கு. அதை என்றும் நம்ம விடாத பயன்படுத்திக்க வேண்டியது நம்ம கடமை. வினை தடுக்கும், அந்த வினை எதுனால தடுக்குது என்றதை புரிஞ்சு நம்ம நடந்துட்டா அது சிறப்புன்னு சொல்லி சைவ சித்தாந்தத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு இன்னைக்கு துர்கா இந்த 9 நாள் நவராத்திரி, அங்க துர்கா பூஜைன்னு சொல்லுவாங்க. இங்க குழு வச்சு எல்லாம் சிறப்பா கொண்டாடுவாங்க. நமக்கு சக்தி வழிபாடும் ரொம்ப முக்கியமான, நமக்கு மட்டும் இல்ல எல்லா யோக சாத அவங்க எடுத்துக்கிட்டாலும் சரி எடுத்துக்காட்டினாலும் சரி சக்தி வழிபாடு என்றது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பூமியில வந்து திறந்துட்டா உங்களுடைய சக்திய வச்சுதான் நம்ம வந்து அதை மீள முடியும்னு சொல்லி சைவ சித்தாந்தம். அதனாலதான் நடராஜ பெருமான் தூக்கிய திருவடி வந்து அம்பாளுடைய பாதம். நல்லா கவனிக்கணும், எல்லா அருளாளர்களும் அந்த அம்பாளுடைய பாதத்தை தான் திருவடி தீட்சி. உன்னுடைய பாதத்தை பார்க்க வந்தவங்க கேட்க வந்தவங்க எனக்கு உன்னுடைய பாத தாமரையில எனக்கு உன்னுடைய திருவடிய சாத்துன்னு கேட்கிறவங்க எல்லாம் வந்து இந்த திருவடி தீட்சிய வந்து அம்பாளுடைய திருவடி தான் நடராஜ பெருமான் ஆடுறது. அதுலேருந்து நம்ம அருளை பெற்றுதான் சிவத்தை உணர முடியும், அந்த அசையாத பொருளை உணர முடியும் என்ற ஒரு தெளிவான பதில சைவ சித்தாந்தம் அதை கொடுக்குறாங்க. அதனால சக்தி பூஜைன்றது ரொம்ப சிறப்பானது. அந்த சக்தியை வழிபட்டு அதை நீங்க அனுபவிச்சு சக்தியால தான் நம்ம எல்லாமே இங்க நடக்குது. நம்ம வந்து சக்தி இல்லாம எந்த ஒரு விஷயமும் ஒரு நாள் இரவு காலையில ஏஞ்சதுலேருந்து உறக்கத்துக்கு போற வழியும் அந்த சக்தி தேவைப்படுது. அது நல்ல சக்தியா இருக்கலாம் தீய சக்தியா இருக்கலாம், அந்த தீய சக்தி நல்ல சக்தி கலந்து இருக்கு, இருளுக்கும் ஒலிக்கும் ஒரே இடம்ன்ற மாதிரி ரெண்டு கலந்து இருக்கு. அதை நம்ம யோக சாதனை மூலியமா பயிற்சி மூலியமா நம்மளுடைய வழிகாட்டுதல் மூலியமா தெளிவுபடக்குள்ள அந்த சக்தி கிட்ட அருள் இருக்கு. அந்த அருளை பெறக்குள்ள நமக்கு ஒரு ஆனந்தம் இருக்கு, ஆனந்தம் பேரானந்தமா ஆகுறதுக்கு அந்த சிவாரு ஒளி கிடைக்கக்குள்ள அது பேரானந்தமா ஆகுதுன்னு சைவ சித்தாந்தம் சொல்றான். அதான் உண்மை. அத போலதான் ஒவ்வொரு மகான்மார்களும் அவங்களுடைய அனுபவத்தை சொல்றாங்க. அந்த நிலைய எப்போது நம்ம எட்ட போறோம்ன்றத விட அந்த அருளாளர்கள் சொல்லி இருக்கிற விஷயத்த நம்ம லேசா தொட்டா போதும், அந்த ஆனந்தம் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நம்ம வேண்டிய சூழ்நிலையை வந்து உருவாக்குறதுக்கு பாபாஜியை துணையா கொண்டு உங்களுடைய முயற்சியும் அதுல தேவை என்றத சொல்றாங்க. இதை சொல்லிட்டு நீங்க ஒதுங்கி நின்னா அதுவா வராது, அந்த சூழ்நிலையை நீங்க உருவாக்கிக்கணும், அது கொஞ்சம் கொஞ்சம் உருவாக்கணும், மொத்தத்துக்கு உருவாக்கணும் என்ற ஒரு ஆசை மனப்பான்மையை அதை நீங்க வளர்க்க கூடாது. அதே சமயத்துல நீங்க அதுல முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சாலும் அதுக்கு நீங்க வருத்தப்படக்கூடாது, அது வினைக்கு ஈடாதான் நடக்கும், உங்களுடைய விருப்பத்துக்கு ஈடா நடக்காது. நீங்க காசு பணம் கொடுத்து அதை சாதிக்க முடியாது, நீங்க பொருளை கொடுத்து சாதிக்க முடியாது, சொந்த பந்தத்துல நமக்கு ஒரு 100 பேர் இருக்காங்க அந்த சப்போர்ட்ல அதை சாதிக்க முடியாது. இது குருநாதருடைய அருளால தான் சாதிக்க முடியும். அது கொஞ்சம் 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 கொஞ்சமா பயிற்சியிலையும் உங்களுடைய வழிபாட்டிலையும் உங்களுடைய நல் நடத்தைகள் எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே இதுல சேர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. அந்த வகையில இந்த சத்சங்கம் ரொம்ப சிறப்பான சத்சங்கம். இதை உள்வாங்குங்க, நீங்க உங்களுக்குள்ளேயே கேள்வி கேளுங்க, இறைவன்கிட்ட நில்லுங்க, குருநாதர்கிட்ட நில்லுங்க, உங்களுக்கு கண்டிப்பா அந்த பதில் கிடைக்கும்ன்றத சைவ சித்தார்கள் சொல்லியிருக்காங்க. அடியேன் அதுக்கு தான் நானும் முயற்சி பண்றோம். கரெக்டா அந்த முயற்சியில கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு நிறைய விஷயங்கள் அதுல புலப்படுது, அது உங்களுக்கும் புலப்படும், அது சொல்லி வர்ணிக்க முடியாது. இது அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்கிற விஷயம். இது பாட புஸ்தகத்திலே படிக்கலாம், அதை கேட்கலாம், அதை சொல்லலாம். இது அனுபவபூர்வமா அறியக்குள்ளதான் அதனுடைய வெற்றி. அது எல்லாருக்குள்ளயும் நடக்கும்னு சொல்றாங்க, அது வினைக்கு ஈடா நடக்கும்னு சொல்றாங்க. இதுதான் உண்மை. நன்றி. ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமன்.
நன்றி நன்றி கார்த்திகேயா. ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் ஓம் சிவாய நமன். மிகவும் அருமையாக இன்றைய நவராத்திரி விழாவை பற்றிய விளக்கம் மிகவும் அருமையாக கொடுத்தீர்கள். அதை இறுதியில் நாங்கள் எங்கு நிற்கின்றோமோ அதையும் சுட்டி காட்டியிருக்கின்றீர்கள். தூக்கிய திருவடி, அதுதான் அருளல். ஆகவே அந்த நிலை, நாங்கள் மூன்று தொழில்களை பற்றியும் பார்த்தோம். அதுதான் நவராத்திரி விழா. அதற்கு மேலாக ஒடுக்குதல், சாரி ஒடுக்குதல் இல்லை, மறைத்தல். இறைவன் புரிகின்றான், மறைந்து நிற்கின்றான், பின்னர் அருளுகின்றான். அந்த அருளல் அந்த தூக்கிய திருவடியால் நடைபெறுகின்றது. அது கூட சக்தியின் திருவடியைத்தான் அவன் தூக்கிய திருவடியாக வைத்து அந்த நடனத்தை புரிகின்றான் என்று மிகவும் அருமையாக அதில் முத்தொழில்களும் கதைத்த இடத்தில் மூன்று நவராத்திரி செயற்பாடுகள் இயக்கும் சக்திகளை கிடைத்த நிலையில் இறுதியாக பராசக்தி ஆதிசக்தியின் நிலையில் தடுத்த நிலையில் ஆதிசக்தியின் நிலையை கொண்டே கார்த்திகேயா குறிப்பாக காட்டியது. இதுதான் பாபாஜியின் சத்சங்கம். ஆகவே அந்த எங்களுடைய கீழ்நிலையில் ஆன்ம தத்துவத்தில் நின்று அதன் விளக்கத்தை பார்த்துவிட்டு இதை முடித்திருக்கின்றோம். அதை முடிவாக கொண்டே பெரும்பொருளின் திருவடி என்பதை மிகவும் இலகுவாக பாபாஜி கார்த்திகேயா மூலமாக அதை முடித்து காட்டியிருக்கின்றார். மிகவும் அருமையான சத்சங்கம், உள்வாங்கினேன். மிகவும் அருமை அருமை. எல்லோரும் உங்களுடைய நிலையில் இருந்து அதை திருப்பி கேளுங்கள், அதன் பொருள் விளங்கும். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் ஓம் சிவாய.